ಯತ್ಗೋಸಹಸ್ರಮಪಹಂತಿ ತಮಾಂಸಿ ಪುಂಸಾಂ ನಾರಾಯಣೋ ವಸತಿ ಯತ್ರ ಚ ಶಂಖಚಕ್ರ ಯನ್ಮಂಡಲಂ ಸುಧಿಗತಂ ಪ್ರಣಮಂತಿ ವಿಪ್ರಾಃ ತಸ್ಮೈ ನಮಃ ಬಹುಳಭೂಷಣ ಭಾಸ್ಕರಾಯ ಋಷಿಂ ಜುಷಾಮಹೇ ಕೃಷ್ಣಕೃಷ್ಣಾ ತತ್ವವಿಬೋಧಿತಂ ಸಹಸ್ರಶಾಖಾಂ ಜ್ಯೋತ್ರಾಕ್ಷೀತ್ ದ್ರಾವಿಡೀಂ ಬ್ರಹ್ಮಸಂಹಿತಾಂ. இந்த ஸ்லோகங்கள்லாம் கடகோபனான நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்ல வந்தவை. ஆழ்வார்களிலே அங்கிஸ்தானம் நம்மாழ்வாருக்கு, மற்ற ஆழ்வார்களெல்லாம் அங்கங்கள். நம்மாழ்வார்தான் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனாரே நம் ஆழ்வார் அப்படின்னு அபிமானிக்கப்பட்டார். அதனாலேயே அவர் ஆழ்வார்களிலே தலைவராய் பிரதானமாக இருக்கிறார். நான்கு திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடியருளினார். நான்கு வேதங்களுக்கு சமமாக நான்கு தமிழ் பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியா, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று நாலு பாடினார். அதை ரிக்வேதம், யஜுர்வேதம், அகர்வண வேதம், சாமவேதம் என்கிற இந்த நாலு வேதங்களுக்கு சமமாகத்தான் நம்மாழ்வார் நாலு திவ்ய பிரபந்தங்களையும் பாடினார். அதுவே கடைசியாக பாடப்பட்டது திருவாய்மொழி, சரம பிரபந்தம்னு சொல்லுகிறோம். திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்கள், 10 பத்துக்கள், 100 திருவாய்மொழிகள், 1102 பாசுரங்கள். இந்த பாசனங்கள் எல்லாமே பகவானை பற்றி பாடப்பட்டவை. ஆனா ஆழ்வாரே சொல்ற 100 திருவாய்மொழிகளையும் நன்னா சல்லடையில வச்சு சரிக்கணும். அப்படி சரிச்சால் ரெண்டே ரெண்டு திருவாய்மொழிகள் தான் தேரும். 100னுடைய சாரம், 100னுடைய தாத்பரியம்னு பார்த்தால் ரெண்டு திருவாய்மொழிகள். ஒன்னும் மூணாம் பத்தில் இருக்கிற பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற திருவாரதி, மற்றொன்று எட்டாம் பத்து கடைசியில் இருக்கிற நெடுமார்க்கடிமைங்கிற திருவாய்மொழி. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் என்ன ஏற்றம் அப்படின்னா, இந்த ரெண்டு மட்டும்தான் பாகவத பிரபாவம் சொல்ல வந்தவை. மற்ற 98 திருவாய்மொழிகளும் பகவத் பிரபாவம் சொல்ல வந்தவை. ஆனால் பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் பாகவதர்களுடைய வைபவம் சொல்றதுக்கு வந்தது. ஏன் 98 திருவாய்மொழி பகவானை பத்தி இருக்கே, ரெண்டே ரெண்டு தான் பாகவதால பத்தி? ஆனா இன்னைக்குமே பாகவதர்களுடைய வைபவம்ங்கிறது புரியறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இதை பிள்ளை லோகாச்சாரியர் சிவஜன கோணத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார், முமுட்சுப்படியிலேயும் தெரிவிக்கிறார். ஒரு சீவைட்டவனுக்கு எது லட்சணம், புறம்புண்டான பற்றுக்களையடைய வாசனையோடைய விடுகையும், எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகையும், பேரு தப்பாதென்னு துணிந்திருக்கையும், பேச்சுக்கு தரிக்கையும், உகந்தருளின் நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கையின் கேட்டங்களே பொழுதுபோக்காக கொள்ளுகையும், இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏற்றம் அறிந்து உகந்திருக்கையும் அப்படின்னு ஒரு வரிசையை சொல்றான். அதாவது பகவானை தவிர மற்ற இடத்திலே ஆசையை விட்டுடணும், பகவானையே உபாயமாக பற்ற வேண்டும், அவர் கண்டிப்பா மோட்சம் கொடுப்பதுங்கிற விசுவாசம் வேண்டும் அப்படியே சொல்லிட்டு வரச்சே திவ்வதேசங்களுக்கு சென்று கல்யாண குணங்களை அனுபவித்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும். அடுத்தது இப்படி எந்த ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கிறானோ அவனே தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனுடைய நிழலிலேயே அவனுடைய சாயையிலேயே வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். மனவாழ மாமனிகள் முமுட்சுப்படிக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சாதிக்கிறார், முதல்ல சொன்ன அஞ்சே வராது. ஒருவேளை முதல்ல சொன்ன அஞ்சு வந்துவிட்டாலும் கடைசியில் ஆறாவதா சொன்னது வரவே வராதுன்னு. ஒரு ஸ்ரீவைஷ்ணவனையே தெய்வம் அப்படின்னு நினைச்சிருந்து ஒருத்தர் வாழ்ந்துருவாளானா அந்த எண்ணம் வராது. துர்லபத்திலும் துர்லபம். ஏன்னா நம்மாட்டம்தான் வேட்டி கட்டிட்டு இருக்கார், நம்மாட்டமே திரும்பிட்டு இருக்கார், நம்ம போலவே சாப்பிடுறார், நம்ம போலவே தூங்குறார் அப்படிங்கச்சே அவரை தெய்வம்னு என்னால நினைச்சுக்கிறதுக்கு தோணிடுமா? அது வருவதே கஷ்டம். அதனாலதான் மாதிரி தேவோபவர், பித்ரு தேவோபவர், ஆச்சார்ய தேவோபவ, அதிதி தேவோபவ, அதிதியை கடைசியாக சுடுச்சு பாகவதர்கள் தான் அதிதிகள். அந்த அத்திகளை தெய்வமா சொல்லவத்தில் நாம நினைச்சிடுவோமா? ஆழ்வாரே அதை தெரிவிக்கிறார். மயிலும் சுடரொளியிலிருந்து ஒரு பாட்டு சொல்றேன், நெடுமார்க்கடிமையிலிருந்து மற்றொரு பாட்டு சொல்றேன். அந்த நாளிலேயே பாகவத பிரபாவம் தெரிவது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கிறது. இன்னொரு பாகவதனை பார்த்த உடனே தடால்னு கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிப்போமா? தெய்வத்துக்கு முன்னாடி சேவிச்சிருவோம், ஆனா மற்றொரு மனுஷனுக்கு முன்னாடி சேவிக்கணும் இல்லையா? கண்டபேர் பணக்காரனுக்கு முன்னாடி சேவிக்கணும்னு சொல்ல வரணே. பரம சீவைஷ்ணவனாய் பரம பக்தனாக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் நாம சேவிக்கணுமான்னா அகங்காரம் தொலையணும், மமகாரம் தொலையணும், சுவாதந்திரியாபிமானம் தொலையணும். இதெல்லாம் தொலைஞ்சாத்தான் ஒருத்தர் இடத்துல நாம சேவிக்கவே போவோம். அப்படி இல்லைனால் அவருக்கு அடியவங்கிற எண்ணம் வரவே வராது. இது இன்னைக்கு இல்ல, 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். ஆழ்வார்களுடைய வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கதை. ஒரு சீவைட்டம் அவனுக்கு திருவாய்மொழி கத்துக்கணும்னு ஆசை. ஆனால் அவன் நேர நஞ்சியர்ங்கிற ஆச்சாரியர், அவர் ஜீயர் சன்னியாசி மாதவாச்சாரியர் இருந்தார். அவர் தான் நஞ்சியர். நஞ்சியர் மேலக்கோட்டையில் எழுந்துள்ள இருந்தார். அவரை பட்டர் திருத்தி சம்பிரதாயத்துக்காக ஆக்கி கொண்டு வந்தார். அந்த நஞ்சியர் 100 தடவை பகவத் விஷய காலக்ஷேபம் சொல்லி சாத்தம் பண்ணிக்கலாம். 100 தடவை உயர்வராலேந்து தொடங்கி திறந்தார் உயர்ந்தே வரை 100 தடவை மொத்த காலக்ஷேபம் சொல்றதுங்கிறது வேடிக்கையான விஷயமே கிடையாது. அவருடைய சிஷ்யர் தான் நம்பள்ள. அவர் அத்தனை தடவையும் அவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்கார். ஒருத்தர் ஒரு பாட்டுல ஒரு சந்தேகம், அத நம்பள்ள இடத்துல போய் இதுக்கு உங்க ஆச்சாரியா நஞ்சியர் எப்படி அர்த்தம் சொல்லுவார் அப்படின்னு சிஷ்யனை பார்த்து கேட்டா. நம்மளதான் சிஷ்யன். அவர் பதில் சொல்றார், எங்க ஆச்சாரியர் 100 தடவை காலக்ஷேபம் சொல்லியிருக்கார். அவர் எந்த தடவை சொல்ற அர்த்தத்தை நீ கேட்கறீர்? அவர் 100 தடவை சொன்ன பிரபாவம் சொல்றதா, இல்ல 100 இவர் ஞாபகம் வச்சிருக்காரு வச்சிருக்கிற இவருடைய பிரபாவத்தை சொல்றதா? நானே நஞ்சியர் இடத்துல போய் சீவைஷ்ணவர் பிரார்த்திக்கிறார், நான் திருவாயூரில் கத்துக்கணும். அவர் சொன்னார், எனக்கு வயசாயிருக்கு, என்னால உடம்பு முடியல, என் சிஷ்யன் நம்பிள்ள என்ன விட நான் சொல்லுவான், ஆனால் அவரை சொன்ன சொல்றேன், நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ. அப்ப வந்திருந்தவர் சொன்னார், நம்மள நன்னா சாதிப்பர்னு எனக்கு தெரியும், ஆனா நம்மள கிருஷ்ணர் வெள்ள வேட்டி கட்டிட்டு இருக்கார், நீர் சன்னியாசி சிகப்பு வேட்டி கட்டிட்டு இருக்கீர், உம்ம சேவிக்கிறதுல எனக்கு ஒன்னும் லஜ்ஜை இல்லை, ஆனா அந்த வெள்ள வேட்டிக்காரரை சேவிக்கிறதுக்கு லஜ்ஜையா இருக்கு, அதனாலதான் உம்மகிட்ட கேக்குறேன் அப்படின்னா. தெரிஞ்சுக்கணும்னு திருவாய்மொழியில் ஆசை, ஆனா ஒரு சீவைட்டவனை சேவிக்கிறதுக்கு சொணக்கம். லஜ்ஜியர் பார்த்தா திருவாய்மொழி கேட்கணும்னா ஒண்ணு சேவிச்சுட்டு கேட்கணும்னு சொல்லலே, பரவாயில்ல நீ சேவிக்காமலே இன்ஜெக்ஷன் கட்டுக்கும். ஆனாலும் நம்மளிடமா முசொல்லு வருத்தார். தனியா திருவாய்மொழி மண்டபம், அதாவது 1000 கார் மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் இல்லையோ, அதுல ஒத்தரும் பார்க்காத இடமா தேர்ந்தெடுத்துட்டா. ஏன்னா பார்த்தா இவர் கத்துக்கிறான்னு தோணிப்படுமா? அது இவருக்கு லஜ்ஜை. திருவாய்மொழி தெரியலையேங்கிற லஜ்ஜை இல்ல, ஆனா ஒருத்தர் பாத்துற போறாளேன்னு வெட்கம் வரைக்கும் போவார். தனியா ஒரு இடத்துக்கு போனார், உட்காண்டிருக்கா, பாட்ட ஆரம்பிச்சு, உயர் வர உயர்ந்தன முடையலாம். முதல் 10 முடிஞ்சு போச்சு, அடுத்த 10 ஆரம்பித்தது. வாயும் திரைவிடும் காணல் மடனாராய் ஆயும் அவர்களும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயரமையும் மீது ஒரு எண்ணே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே 100 பாட்டு சொல்லிட்டார். அப்புறம் 3வது ஆரம்பிச்சது, முடிச்சோதி ஆய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. அதுலதான் பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற பதினம் வந்தது. பயிலும் சுடரொளி மூர்த்தியே பந்தய கண்ணனை, பயிலையின் இனம் பாற்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையாரவரேறும் அவர் கண்டீர், பயிலும் திறப்பனதோறும் எம்மை ஆளும் பரமரே. யார் பகவானுக்கு பக்தர்கள் இருக்காளோ அவ எங்கு பிறந்திருக்கட்டும், எங்கு வளர்ந்திருக்கட்டும், என்ன நீச்சனா இருக்கட்டும், அனுஷ்டானமே இல்லாத இருக்கட்டும், ஆனாலும் அவன் எனக்கு தெய்வம். இது ஆழ்வார் அந்த பாசுரத்தில் சொல்லிட்டு இருக்க. அடியார் அந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அம்மானை, படி ஆதுமில் குழவிற்படி எந்தவிரான் தனக்கு, அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் அடியோங்களே. 7 தடவை அந்த சீவைட்டவனுக்கு நான் அடியவனுக்கு 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 அடியவன் அத்தனை தூரம் நான் தொண்டன் தொண்டர் 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 சடகோபன் தொண்டர் 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 சடகோபன் என்று தன்னை பத்தி ரொம்ப தாழ்த்தி எல்லா அடியவர்களுக்கும் தான் அடியவன் சொல்லிக் கொண்டார். அப்போதுதான் இந்த கேட்டு இருக்கிற சீவைட்டவனுக்கு புத்தி வந்தது. அவன் நினைச்சான், ஆழ்வார் பாசுரத்தில் இவ்வளவு நன்னா பாகவத பிரபாவம் சொல்றேன், அந்த பாகவதர்களுக்குள்ள ஒருத்தர் தானே நம்பிள்ளேன், அவரை போய் சேவிக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன், அபச்சாரமா போச்சே அப்படின்னு எழுந்து கீழே விழுந்து சேவிச்சான். சேவிச்ச உடனே நம்பிள்ள புஸ்தகத்தை மூடிட்டார். உங்ககிட்ட சேவை பெற்றுக்காம காலக்ஷேபம் சொல்லணும்னு எங்க ஆச்சாரியன் சொன்னார். நீ எப்ப சேவிச்சியோ இனிமே உனக்கு காலக்ஷேபம் கிடையாது. அவன் வந்தவன் யோசிச்சான், சேவல நான் சேவிக்க மாட்டேன்னு விஷயம் கிடைச்சது, உண்மையா சேவிக்கிறேன்னு சொல்லச்சே விஷயம் கிடைக்க மாட்டேங்கிறது. காலம் நன்னா இருக்கேன்னு அவன் நினைச்சுதான். அப்புறம் நஞ்சீரிடத்துல மறுபடியும் பிரார்த்தித்து காலக்ஷேபம் தொடர்ந்ததுன்னு சரித்திரம். 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்பிள்ளைய போன்ற மகாச்சாரரை சேவிக்கிறதுக்கு இவ்வளவு கட்டம் இருந்தால் இன்னைக்கு அவ்வளவு சுலபத்துல யாரும் ஆரையும் சேவிச்சிடவே மாட்டான். அதனாலதான் பாகவதர்களை அண்டுவது துர்லபம், சமஹாத்மா சுதுர்லபான்னு கண்ணன் தெரிவித்தான். அது ரொம்ப துர்லபத்திலும் துர்லபம், ரொம்ப குறைச்சலான பெயர்கள் தான் இதுக்கு கிடைப்பார்கள். ராமாயணத்துல எத்தனையோ பேர் ராமனை பார்க்க இருந்தார்கள். ஆனால் சத்ருக்கணன் ஒருத்தர் தான் பாகவத சேஷத்துவத்தில் இருந்தான். எத்தனையோ பேர் இருந்தாலும் எல்லாரும் பகவத் சேட்டத்தில் இருந்தார்கள். ஆனா பாகவதனாகிற பரதனுக்கே எல்லாம் அப்படின்னு இருந்தது சத்ருகன் மட்டும்தான். இது ராமாயணத்திலே ஆழ்வார்கள் 10 பேர் அவதரித்தார்கள். அத்தனை பேரும் பகவான் தான் எல்லாரும் இருந்துதான். மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர் தான் நம் ஆழ்வாரே எல்லாம் இருந்தார். அதனால 10க்கு 1 சரியா, எவ்வளவு தூரம் பகவானுக்கு பாகவதாடு வருவாள்னா 10 பேர் பகவத் பக்தர்கள் இருந்தால் ஒருத்தர் பாகவத பக்தர் ஆகிறார். அது மதுரகவி ஆழ்வார். ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கான். ஆனா வடுத நம்பிகள் ஒருத்தர் தான் ராமானுஜரே நமக்கு சகலமும் ஆந்திர பூர்ணர் அப்படின்னு அவர் இருந்தார். அந்த வடுத நம்பிகள் தான் ராமானுஜரே தெய்வம் என்று இருந்தார். இப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுத்து பார்த்தா தான் பாகவத பிரபாவம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கா. அதுதான் அம்மாழ்வார் வருத்தத்தோட 8-10 திருவாயுகளில் தெரிவிக்கிறார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவன கருத வஞ்சித்து நடுமாற்ற தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதன் நினைந்தால் கொடுமா வினையேனவர் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லார் விடுமார் என்பதன்னந்தோ என் மூவரது பெருமே கொடுமாதனையே நான் என்ன பாவம் இத்தனை நாளா பண்ணிருக்கேனோ தெரியலையே. நம்ம கேட்டி நமக்கு போய் பாபம் என்ன பாபம்னா திருவிருத்தம் முழுக்க திருவாசிரியம் முழுக்க பெரிய திருவந்தாதி முழுக்க பகவத் பிரபாவமே பேசிட்டேனே, பாகவத பிரபாவம் பேசவே இல்லையே. முதல் பாட்டில நான் சொல்லிருக்கணும், அது எப்ப சொல்லலையோ நான் பாவம் பண்ணிருக்கேன். அதனாலதான் பாகவதனை பத்தி சொல்ல முடியாது போச்சு. நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிர்கள் முத்தும் தவிர்ந்த சதுர்ந்தனைந்தால் நான் பகவானுக்கு என்னைக்கு உண்மையா கொண்டு புரிஞ்சிருக்கேன். அதுவும் இல்லை, பாகவதர்களுக்கு ஒரு வேஷம் போட்டு கூட பண்ணது கிடையாது. குடுமாவினையே எவ்வளவு பெரிய பாபம் பண்ணியிருக்கேனோ தெரியலையே. அவன் அடியார் அடியோடு அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பது அன்னந்தோ என் மூவனுக்கு பெருமே. ஸ்ரீ வைகுண்டமே பகவான் தரேன்னு சொன்னாலும் பாகவதர்களோட சேர்றதை விட்டுட்டு வைகுண்டம் தரையினாலும் வேண்டாம், பாகவதர்களோட சேர்க்க தான் வேண்டும். வைகுண்ட பிராப்தி எனக்கு வேண்டவே வேண்டாம். அவர் அடியாரடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பது அந்தந்தோ வியன் மூவருக்கு தெரியுமே. அதிலே நெடுமார்க்கடிமையிலே ஒரு பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மூவரதும் விளைப்பித்த பகவான் உலகத்தை எல்லாம் படைக்கிறான். தனிமா பிறம் முதல் வித்தாய் மூவரகம் உழைப்பித்த தனிமா தெய்வர் தடிரடிக்கு புகுதலி அவனடியார் நனிமாக்கரவு இன்பமே நாடும் வாய்க்க நாங்கள் கே. இது ஒரு பாசுரம். அதாவது முனிமா ஒரு பிரம முதல் வித்தாய் பகவானே உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான். பிரம்மா சிவன் இந்திரன் முதலான எல்லா தேவதைகளையும் படைக்கிறான். பகவானுக்கு நிகரான மற்றொரு தேவதை இல்லை. அதனால் தனிமா தெய்வமாக இருக்கிறான். தனி தெய்வம் மா தெய்வம், தனி தெய்வம் மற்றொருத்தர் இல்லை, மா தெய்வம் அவனை விட மேம்பட்டவனே கிடையாது. தனி மா தெய்வ தளிரடி அப்படிப்பட்ட சீமன் நாராயணனுடைய திருவடி தாமரர்கள். தளிரடி கீழ் புகுதல், பகவானுடைய திருவடிகளை ஆசிரியித்தல். புகுதல் அன்றி, ஆனா எனக்கு அதில் ஆசை இல்லை, தனி மா தெய்வ தளிரடி கீழ் புகுதல் அன்றி பகவானுடைய திருவடிகளை பற்றாமல் அவன் அடியார் பகவானுடைய அடியார்களான பாகவதோத்தவர்கள். தனிமா தெய்வ தலைகடிக்கு புகுதலன்றி அவனடியார் விடுமார் என்பதன்னந்தோ என் மூவரது தனிமா முனிமா பெற முதல் வித்தாய் உலகம் முன்னும் உழைப்பித்த தனிமா தெய்வ தலைகடிக்கு புகுதலன்னி அவன் அடியார் அடியோடு கூடும் இதுவல்லால் அவன் அடியார் அடியோடுதான் நான் கூட வேண்டுமே தவிர மற்ற எந்த பிராப்தியும் நமக்கு வேண்டாம். பாராயணம்னு சொன்னால் பிராப்தியம்னு சொன்னால் பகவானுடைய திருவடி தாமரர்களாகவே இருக்கக்கூடிய அதை விட ஏற்றம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களோடய நாம் சேர்ந்திருக்க வேணும் என்றுதான் நம்மாழ்வாரும் அந்த பதிகத்திலேயே ஆசைப்பட்டிருக்கிறார். தெரிவிக்கிறார், சிறுமாமனிஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவே குருமோ பாவியேனுக்கு. இந்த பாவியேனுக்கு எங்கேயா அந்த பாக்கியம் கிடைக்குமோ என்ன வேணும்னு பகவான் கேட்கிறார். உன்னோட சேர்க்கையை நான் கேட்க போறதில்லை, பாகவதர்களோட சேர்க்கையை கேட்க போறேன். சிறு மா மனிஷராய் இங்கே ஆண்டார் சிறுமாமனிஷர். சிறுமனிஷர் மாமனிஷர். சிறு மனிஷர் மாமனிஷர்னு ரெண்டும் ஒன்னா வருமா? ஒரு சின்ன ஐதிஹியம், ஒரு கதை மட்டும் வியாக்கியானத்தில் இருக்கு, சேர்த்து சொல்றேன். கூரத்தாழ்வான் ஸ்ரீ பராசர பட்டருக்கு சந்தோஷம் இருந்திருக்கார். சின்ன வயசு, பட்டருக்கு வயசு 5-6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப சந்தோஷம் இருக்கார். இந்த பாட்டு வந்து சிறுமாமனுஷரா என்னை ஆண்டார், இங்கே தெரிகிறே இங்கே தெரிந்தே குறுக்கிட்ட இருமாரளம் ஒன்று முடிந்திருந்தான்னு பாட்டு வருது. சிறுமாமனுஷர்னு சொல்லச்சே பட்டர் உடனே கேட்டாராம், ஐயா ஒரு சந்தேகம் என்னன்னு கூரத்தாழ்வான் கேட்கிறார். சிறுமாமனுஷர்னு அழ்வார் சொல்லியிருக்காரு, மனுஷர்லே ஒண்ணு சிறுவா இருக்கலாம் இல்ல மாவா இருக்கலாம், சின்னவனாவும் இருப்போம் பெரியவனா இருக்குமா, அது வேறமா இருக்காரு உள்ளமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது தனங்கரேன்னு வெடுப்பா இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஒண்ணு கற்பா இருக்கலாம், வெடுப்பா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். அழ்வார் சிறுமாமனுஷர்னு சொல்லியிருக்காரு, யார பத்தி அப்படி சொல்லுகிறார்னா அழ்வான் சொன்னா நல்ல சந்தேகம். பதில் சொன்ன சிறுமையும் பெருமையும் ஒத்த இடத்துலதான், ஆனா ஒரே விஷயத்தில் அல்ல. சிறுமை உருவத்திலே வயசிலே, பெருமை கீர்த்தியிலே. கீர்த்தியில பெருத்திருப்பர்கள், மூர்த்தியில சிறுத்திருப்பர்கள். அதனால சிறுமாமனுஷர்னு அழ்வார் சொல்லுகிறார். பாகவதர்கள் எல்லாரும் எப்படி இருப்பார்கள்னா, அவ வயசு இளமையா இருக்கும், திருமேனி சின்னதாத்தா இருக்கும், ஆனா கீர்த்தி மட்டும் பெருசா இருக்குமா? இதே போல நம் அருளாள பெருமாளை பெருமானாரை போலே, எம்பாரை போலே, இத போல சில சில வியக்திகளை போலே மிகுந்த கீர்த்தியோடு இருப்பார்கள் என்ன அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்திலே கூரத்தாழ்வான் இந்த விஷயத்தை சொன்னதாக எடுத்து ஆளப்பட்டுள்ளது. அதனாலதான் பட்டரை ஏகசம்சாத்கிராகின்னு சொல்லுவார்கள். ஒரு தடவை தந்து சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் இருக்கும், ரெண்டாவது நாள் வேற தந்து சொல்றான், நமக்கு 30 நாள் சொன்னா கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனா பட்டருக்கு அழ்வான் ஒரு தடவை சந்தை சொன்னார்னா உடனே அப்படியே ஞாபகத்திலே கொண்டு இருக்கிறார். அதனால இந்த 10 பாசுரங்களும் நெடுமார்க்கடினை பாகவதர்களே நமக்கு சுவாமிகள், அவர்களே நமக்கு பிராப்தியம்னு சொல்ல வந்தது. இதிலே ஒத்தொத்தரை பத்தி எடுத்தெடுத்து ஆழ்கிறார். அதாவது பகவானிடத்தே பிரியா அடிமை பண்டாய், பிரியாத அடியவர்களாக இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். பாகவதர்களிடத்துல எனக்கு ஏன் அந்த மாதிரி எண்ணம் வரமாட்டேங்கிறதுன்னா, மதுரகவி ஆழ்வார் கண்ணன் சிறுத்தாண்டை நம்மாழ்வாருடைய வைபவத்துக்குன்னே பாடினார் ஒன்று, அதுல சாதிக்கிறார். தேவு மத்தரியே குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே, சயனே அடிமை தலை கொண்டார். அடிமைத்தனத்தை நாம் பகவானுக்கு செய்ய வேண்டும், அது கூட புத்தியில வந்துடும். ஆனா பாகவதர்களுக்கு அடிமை செய்யறதுக்கு தோணுமானா, ஏன் பகவான விட்டுட்டு பாகவதர்களை பேசணும்? ஒரு சூக்மம் இருக்கு. ஏனெனில் பகவானை பற்றுவதுங்கிறது பிரதம பருவ நிட்டைன்னு பேர், பாகவத ஆச்சாரியனை பற்றுவதுங்கிறது சரம பருவ நிட்டைன்னு பேர், அதுக்கு அந்திமோபாய நிட்டை அப்படின்னு சொல்லுவார்கள். பிரதம பருவம்னா முதற்படி பகவான் பிடிச்சுக்கிறது, சரம பருவம்னா கடைசிப்படி ஆச்சாரியனை பாகவதனை பற்றுதல். இதுல மூணு நிலை வச்சுக்கோ, பகவத் பக்தி, பாகவத பக்தி, ஆச்சாரிய பக்தி என்று இது மூணு. இந்த பிள்ளைநோக்காச்சாரிய சிவதனமோனத்துல சொல்லும் போது பிரதமம் இது பல்லவிதம், பின்பு புஷ்பிதம், கடைசியில் பலபரியர்த்தமாக்கும். முதல்ல ஒரு புஷ்பம் மொட்டு விடுற சொல்லியும் அத போல பகவத் பக்தி, அப்புறம் அது மலர ஆரம்பிக்கிற சொல்லியும் காய்க்கிற சொல்லியும் அத போல பாகவத பக்தி, அது நன்னா பழுத்துட்டா போலதான் ஆச்சாரிய பக்தி. அதனால பிரதமம் பல்லவம், அப்புறம் புஷ்பிதம், அப்புறம் பலம் என்ன பகவத் பக்தியும் பாகவத பக்தியும் ஆச்சாரிய பக்தியும் தெரிவிக்கிறார். இந்த மூணத்தான் தனிமா தெய்வ கடலுக்கே புகத நன்றி அவனடியார் நனிமா கலவி இன்பமே ஆளும் வாய்க்க நங்கட்டே. நமக்கு பகவானிடத்தில் பக்தியை காட்டிலும் பாகவதர்களிடத்திலே பக்தி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறார். பாகவதனிடத்தில் போய் பக்தி பண்றோம்னு வச்சுக்கிறோம், பகவானை தாண்டினா தான் அது முடியும். சத்ருகனன் ராமாயணத்தில் வந்து சத்ருகனா நித்திய சத்ருகனா நீத பிரீதி புரஸ்கிருதா கச்சதா மாதுரபுரம் பரதேனததா அனகா சத்ருகனோ நித்திய சத்ருகனா நீத பிரீதி புரஸ்கிருதா. இது காண்டத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகமாக வால்மீகி பகவான். சத்ருகனனும் பரதனும் புறப்பட்டு மாதுரனுடைய வீடு அவருடைய மாமன் வீட்டுக்கு போறான். பரதனுக்கு தான் மாமன், சத்ருகனனுக்கு மாமா இல்ல. பரதனுக்கு மாமா யுத்தாஜித்துன்னு பேரு, கேகய தேசத்து ராஜா. அங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. பரதன் போனான் உடனே சத்ருகனனும் போயிட்டு புறப்பட்டு போயிட்டான். சத்ருகனா நித்திய சத்ருகனஹான்னு ஸ்லோகத்தில் இருக்கு. சத்ரு விரோதி, கனஹா ஜெயித்தவன் கொன்றவன், சத்ருகனா விரோதியை ஜெயித்திருக்கிறவர், விரோதியை கொண்டு இருக்கிறவர். எந்த விரோதியை? சத்ருகனன் சண்டை போட்ட கதையே குறைச்சல், ராமனுக்கு தானே சத்ருகன் வச்சுக்கலாம், எல்லா விரோதியும் கொன்னார. லக்ஷ்மணன் நிறைய பேர் கொண்டு இருக்காரா, சத்ருகன் வச்சுக்கலாமா? ஆனா சண்டையே போட்டு கேள்விப்படாத சத்ருகனனை போய் ஒரு லவணாசர யுத்தம் உத்தரகாண்டத்தில் இருக்கு, இதுதான் இருக்கே தவிர மற்றபடி இந்த ஆறு காண்டங்கள்ல சத்ருகன் வந்து சண்டை போட்டதாகவே இல்லை. அப்படி இருந்துச்சு ஏன் அவரை பத்தி சொல்லிருக்குனா, அவர் இந்த விரோதிய ராவணன் கும்பகர்ணன் போன்ற விரோதிகளை ஜெயிச்சவர் இல்ல, ராம பக்திங்கிற விரோதிய ஜெயிச்சிருக்காராம். ராம பக்தி போய் விரோதியா இருக்குமா இருக்கான், அதை போய் ஜெயிக்கலாமான்னா, யாரு சரம பருவ நெட்டையில் இருக்கானோ அவனுக்கு பிரதம பருவ நெட்டை விரோதி, அவளுக்குதான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தன் சரம பருவம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகன் இருக்கான், அதுக்கு குறுக்க பெருமாளே வந்தார்னா கூட அது அவனுக்கு விரோதி தான். அதனால சத்ருகனை பொறுத்தவரை ராம பக்தியே விரோதியாய் பரத பக்தி வேண்டியதாக இருந்தது. இந்த திருவாரூரில் காலக்ஷேபம் நடந்துருக்கும், நம்மள சாதி சென்றிருப்பார். சந்திரபுட்கரணி கரையில ஒரு புன்னமரம் இருக்கு, அது கீழேதான் உட்காந்து எல்லாரும் காலக்ஷேபம் கேட்டுருப்பாளாம். அப்ப பெருமாள் குறுக்க வந்துருவார், எப்ப பார்த்தாலும் புறப்பாடு பெருமாளுக்கு, அதனால புறப்பாடு நடுவு வந்துருவார். வந்த உடனே எழுந்திருக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டம், திருவாரூர் நடந்துருக்கு, திருவாடு குறுக்கு வந்து ஆறு எழுந்து போட்டு வருது. இந்த கூட்டங்கலைக்கு யாரை யார் வர சொன்னார்கள் கேட்பாளாம். இந்த கூட்டங்கலைக்கார் போய் என்னத்துக்காக ஆளுங்க வந்தார்கள் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போட்டியிலே திருவாய்மொழியிலே இவர்களுக்கு அன்பய இருந்தது என்று புரிந்து கொள்கிறோம். ஆகையால் பெருமானை காட்டிலும் பாகவதர்களை பற்றுகிறார்கள். இதை முதற்கொழியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயத்துல தெரிவிக்கிறார். திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய போல திருவுரு காண்பார், நாம் பகவான பார்த்துட்டே நமக்கு சந்தேகம், இவர் அழ்வார் தவிர யாரையும் பாடவே மாட்டார், சேவிக்க மாட்டாரே, இவர் எப்படி புரிந்து நினைக்கிறான் ஆதித்யரான சேவிச்சார் என்று நமக்கு சந்தேகம். அழ்வார் சொன்னார், நான் சேவிக்கிறதா இல்லை, ஆனா நான் தெரிவித்தாமலே இருந்துட்டேன்னு வச்சுருந்தோம். எங்க நம்மாழ்வாருக்கு அவர் தான் தெய்வம், நான் நம்மாழ்வார் சிஷ்யன், நம்மாழ்வாரு பெருமாள் தான் தெய்வம், நான் தெரிவிக்க மாட்டேன்னு புரியாதன் பிடிச்சா நம்ம பெருமாளே என் சிஷ்யன் தெரிவிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுவது இல்லை. அதுக்காக கையை குப்பி வச்சேன் தவிர இல்லைன்னா இந்த பெருமாள் எனக்கு தெரிவிக்கணுங்கிற தேவையே இல்லை. திருகந்தாகிற தேவதிரானுடைய கரியகோல திருமுருக்காண்பன்னார் பகவானிடத்திலையும் ஒரு வழக்கம் உண்டு. தன் பக்தனுக்கு கூட தான் ரொம்ப சேவை சாதிக்க மாட்டார், ஆனா தன் பக்தனுக்கு பக்தன் ஒருத்தன் இருந்தா ஓடி வந்து தரிசனம் கொடுத்துருவோம். என்ன சாமி இது, அவர்கிட்ட நேர போராடிட்டு இருக்கோம் சேவிக்கணும் சேவிக்கணும்னு விட்டா அவனுக்கு கண்டுகொள்ளவே மாட்டார், அவனுக்கு அவர் தேவையை தெரிவிக்க மாட்டார். ஆனா சட்டு நம்ம மாறி இனிமே நான் உனக்கு பக்தன் இல்லையே உன் பக்தனுக்கு பக்தன் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன தேவையே அப்படி நம்ம பின்னாடியே ஓடி வந்துருவோம். இதைத்தான் பத்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழியில் அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருமான ஆலத்தொழினை பிறவி யான் வேண்டேன் மருளொடி நீ மடமெஞ்சே வாட்டாத்தான் அடி வணங்கே என்று திருவாட்டாற்று திவ்வதேசம் திருவனந்தபுரத்துக்கு நாகர்கோவில் இருந்து போறச்சே ரெண்டு திவ்வதேசம் வந்து சொல்லி அதான் அந்த இடத்துக்கு திருவட்டாறு திருவன் பரிசாரம்னு பேர். அதுல திருவாட்டாற்ற பத்தி சொல்றார், அருள் பெறுவார் அடியார் அடியார்கம் அடியனேற்கு, பகவானுடைய அருள் பெறுபவர்கள் அடியார்கள், அடியார்கம் அடியனேற்கு அந்த அடியார்களுக்கு நான் அடியவனாக இருக்கிறேன் அருள் தருமான் அமைகின்றான் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்துட்டார் சேவை சாதிக்கிறேன். அதுக்காகத்தான் தெரியும் பார்த்து வச்சேன் திருகந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னான். இப்ப நம்ம அழ்வார் எல்லா உலக இன்பத்தையும் லௌகிக காமத்தை தாண்டி பகவத் காமத்துக்கு வந்திருக்காரு, அது முதல் படி. ஆனா மற்ற பேர் முதல்கவி ஆழ்வாரா இருக்கட்டும், வருக நம்பிகளா இருக்கட்டும், பிராந்தி ஆச்சாரா இருக்கட்டும், பகவத் காமங்கிற படியை தாண்டி ஆச்சாரிய காமங்கிற படிக்கு வந்திருக்காரு. இப்ப நம்மாழ்வார் எதை தாண்டினார், ரம்பா ஊருசி மேனகா இந்த ஆசையெல்லாம் அவருக்கு இல்ல, தாண்டி கண்ணன் ஒதுக்கிட்டார். ஆனா அதுக்கு மேல முதற்கவி ஆழ்வார் கண்ணன் இடத்துல ஆசையும் ஒப்புட்டார், நம்மாழ்வாரிடத்திலேயே ஒதுக்கார். முதற்கவிகள் நம்ம பார்த்து சொல்ற ஒரு நிமிஷம் ரெண்டு பேர் நாங்க நிற்கிற நிலையில இருந்து தவறிட்டோம்னு வச்சுப்போம், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் தவறிட்டேன், நான் ஆழ்வாரே திருவடிகளை சிறந்தனு பிடிச்சிருந்தேன் இல்லையோ, தப்பு பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், தவறுப்புறம் விழுந்தேன், விழுந்தா எங்க போய் விழுவேன், கண்ணன் திருவடியில போய் விழுவேன், நடக்கும். ஆனா எங்க ஆழ்வார் தவறினா என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, அவர் இப்ப கண்ணன் திருவடியில இருந்து தவறினா ரம்பா திரோத்தமா காலகு வேணும், இதுதான் அவரு பாடு. அதனால இன்னொரு படி மேலே ஏறிட்டா தான் நம்ம தப்பிச்சுக்கலாம். பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத சேஷத்தம் இருந்ததென்னால் தப்பினாலும் ஒண்ணும் தப்பில்லை, ஏன்னா மறுபடியும் பகவான் இடத்துல தானே போய் விடுவோம், அதுவும் உஜ்ஜீவனத்துக்கு ஏதுதான் என்ன முதல்கவி ஆழ்வார் சாதிக்கிறார். நாளே நெடுமார்க்கடிமை பதிகமே பாகவத சேஷத்தம் பாகவத பாரதந்திரியம் பாகவதர்களே நமக்கு சுவாமிகள் அப்படின்னு இருப்பதற்காக சொல்ல வந்தது. அது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும், ஆனா நமக்கு பண்ணுகிற நன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூட நாம் இருக்கிறதுனாலே என்ன நல்லது ஏற்படும்னால், நாம எங்கேயாவது சம்சாரத்திலே தப்பா நடக்க முற்படச்சே அவர் தடுத்துடுவார், இந்த வழி தப்பு போகாதே அப்படின்னு நமக்கு நல்லது சொல்லுவார்கள். பகவானே நமக்கு ஏதாவது கஷ்டங்களை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, அப்போ இவா நமக்கு வழி சொல்லி கொடுப்பான், அவர் எதுவும் துன்புறுத்தான்னு நினைச்சுடாதே, பரீட்சிக்கிறார். அதை தெரிஞ்சுக்கோ. நீ அப்படியே கட்டி அப்படி சிந்தியானா கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் செய்வது அப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நாம தவறான வழியில போறச்சே திருத்துவர்கள், பகவான நினைத்து வருத்தப்படச்சே சமாதானப்படுத்துவர்கள், அதே பகவானிடத்தில் இருக்கிற பக்தியை நல்லா தூண்டியும் விடுவார்கள். நாம ஒரு நாலு பாட்டு தெரிஞ்சிருக்கோமா, இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பத்து பாட்டு சொல்லித்தரான். ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கோமா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இன்னொன்னு சொல்லித்தரான். ஆனாலே நமக்கு பகவத் பக்தியை தூண்டியும் விடுகிறார்கள். அதனால அவர்களுடைய சம்பந்தத்தோடு இருக்க வேண்டும். பாகவத சம்பந்தம்ங்கிறது ஒன்று, பகவானிடத்துல சம்பந்தம்ங்கிறது ஒன்று. ஒரு ஸ்லோகம் இருக்கு, சம்சார விஷவிருட்சஸ்ய தேபலேகி அமிர்தோபதே கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாதமா. சம்சாரம் அப்படின்னு பெரிய விஷ மரம், அந்த விஷ மரத்துல ரெண்டே ரெண்டு நல்ல பழம் இருக்கு, கேசவ பக்தின்னு ஒரு பழம், பக்த பக்தின்னு ஒரு பழம், அடியார்களிடத்துல பக்தின்னு இன்னொரு பழம், கேசவனிடத்துல பக்தின்னு ஒரு பழம். ராமானுஜர் தான் காலக்ஷேமம் சொல்லிட்டு இருக்கே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதுவரம், கதாச்சித் கேசவே பக்தி தத் பக்தைர்வா சமாதமா. கேசவ பக்தியோ அல்லது பாகவத பக்தியோ ரெண்டுல ஒண்ணு அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு. இப்ப எங்கிட்ட பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, எது வேணும், வாழைப்பழமோ மாம்பழமோ எதுவோ கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லன்னா மாம்பழம் வேணும், இல்லன்னா வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ராமானுஜர் எப்படி அர்த்தம் சொல்லுவார்னா, எனக்கு எப்போதும் தேவை அடியார்களோட பக்தி தான், கிடைக்கலன்னா கேசவ பக்தி எடுக்கிறேன், கேசவ பக்தி தான் வேணும், கிடைக்கலன்னா பக்தர்களிடத்துல சொல்லல, பக்தர்களிடத்துல பக்தி தான் போகணும், இல்லையா போனா போறது கேசவ பக்தி எதுக்கு என்ன கதாச்சிது கேசவே பக்தி தத் பக்தை வாசமாதமா என்ன அவர் சாதித்தார். இதை குலசேகர பெருமாளும் கேட்டருத்திறத்தேனை தென்னரங்கனை திருமாதுவில் வாட்டமில் வரமான மார்பட வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆத்தமே வயந்தர தயர்வேதும் மையடியார்கள் தான் ஈழ்த்தங்கண்டிட கூடுமேல் அது நானும் கண்டயனாவது அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கூடோ. இந்த பாகவதர்களோட என்னைக்கு சேர்ந்துட்டு போகிறேனோ, பகவானிடத்துல எப்ப சேர போறேனோன்னு கேட்டுவர் மாற்றி பாகவதர்களோட எப்போது சேர்ந்திருக்கிறேனோ என்ன குலசேகரர் பிரார்த்திக்கிறார். இதே விஷயத்த திருமங்கியாழ்வார் திருக்கண்ணபுரத்த பெருமானிடத்துல சொன்னார். சபரி பெருமான் திருமங்கியாழ்வாருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் உபதேசித்தார். திருமங்கியாழ்வார் அத்தனையும் கேட்டுக் கொண்டார். கேட்டு இப்ப திருக்கண்ணவர் சபரி பெருமாள் சொல்றார், ஒண்ணு செய்யும், நான் சொன்ன திருமந்திரத்தின் அர்த்தத்தை எல்லாம் திரும்ப சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப திருமங்கியாழ்வார் சொல்றார், நீ திருவெட்டெழுத்தின் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உச்சதும் உன் அடியார் கடிமை. நான் தெரிஞ்சது உன்னுடைய திருமந்திரத்திலேருந்து நான் புரிஞ்ச அர்த்தம் உனக்கடிமைங்கிறது இல்லை, உன் அடியார் கடிமைன்னு தெரிந்து கொள்வேன் என்கிறார். அந்த அளவுக்கு ஆழ்வார்கள் எல்லாம் பாகவத பக்தியில இருந்தார்கள். நல்ல கோட்பாட்டுலான்கள் முன்னிருள்ள தான் நிறைந்த அல்லை கமல கண்ணனை அந்த குரு சடபோகன் தன் வைபவத்தை பத்தி பகவான் கேட்டுட்டார்னா சிரிச்சிருப்பான், முகம் ரொம்ப நல்லா இருக்கும். பாகவதர்கள் வைபவத்தை பத்தி கேட்டுட்டார்னா ஓஹோ சந்தோஷம், இது வந்து சிரிப்பு. ஆனா ஒரே அட்டகாசமா ரொம்ப நல்லா திருமகண்டன் எப்ப இருக்கும்னா அல்லி கமல கண்ணனாயிருப்பான். அப்போது மலர்ந்த செந்தாமரையை வெல்லக்கூடிய திருக்கண்களாய் அள்ளி மலர்ந்தார் போரே திருக்கண்களோட பெருமாள் சிவத்தை அளிப்பான். அந்த அளவுக்கு பக்தர்களை பத்தி கேட்கறதுலே அவனுக்கும் ஆனந்தம். தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் பொறுத்து கொள்ளுகிறான், ஆனா பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவன் பொறுத்து கொள்ளுவதே கிடையாது. அது அது நரசிம்மமா இருக்கட்டும், ராகவ சிம்மமா இருக்கட்டும், யாதவ சிம்மமா இருக்கட்டும், ரங்கேந்திர சிம்மமா இருக்கட்டும், எதுவுமே தான் பக்தர்களிடத்துல யார் அபச்சாரப்பட்டாலும் பொறுத்துக்கிறது இல்லை. அதனால்தான் பாகவதாபச்சாரம் தான் அநேக விதம். அதிலே ஒண்ணு அவர்கள் பக்கம் ஜென்ம நிரூபணம், அவர்களிடத்துல அபச்சாரமே படக்கூடாது. அந்த அபச்சாரம் மிச்சம் இருந்தது ஏவம் முக்தி பல அநியமா ததவத்தாவது தே ததவத்தாவது தே. கடைசியில் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் என்று விஷயம் தெரிவிக்கிறார், பாகவத அபச்சாரம் மட்டும் மிச்சம் இருந்தால் முக்தியே கிடைக்காதுங்கிறார். அதனாலே பாகவதர்கள் மிக பெருமை வாய்ந்தவர்கள், அவர்களோடு எப்போதும் நமக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். அவர்களுடைய சம்பந்தத்தில் சாது சமாகமத்தில் இருந்தோம்னால் நல்லதை தெரிவிப்பார்கள், தீயதை விலக்கி விடுவார்கள், பகவத் பக்தியை வளர்த்து விடுவார்கள், எல்லா நன்மையும் நமக்கு செய்வார்கள். அந்த சீவைத்தவர்கள் எல்லாரோடையும் சமாகமம் ஏற்பட்டு ரொம்ப நன்னா அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற எல்லா கோட்டியாருக்கு கோவிலும் அமைந்துள்ளது. பக்கத்துல நிறைய வகுப்புகள்லாம் பிரஜா முதலான வகுப்புகள்லாம் நடந்துருக்கு. அதனால எல்லா இடத்திலையும் பாகவதர்களாக கூடி ராமானுஜ சித்தாந்தத்தை பத்தி தெரிந்து கொண்டு ஆழ்வார் நெடுமார்க்கடிமையில சொன்னா போலே பாகவத பக்தியோடு இருக்க வேணும், அவர்களையே தெய்வமாக மதிக்க வேண்டும், அதற்கு பகவான் எல்லாருக்கும் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சு, இந்த குடும்பத்தாருடைய க்ஷேமலாபங்களுக்கு பிரார்த்தித்து, நல்ல பொற்பாட்டு வளங்கள் முன்னில் உள்ள தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்த குருச்சடபோகன் சொல்லப்பட்ட வாயிலத்துடையும் பற்றும் வல்லார்கள் நல்ல மதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே அப்படின்னு சொல்லி அமைந்தார்.